தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்தது ஆவணி மாசத்தே, ரோஹிணி நட்சத்திரத்தே அஷ்டமி திதியில். ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி என்றும் கோகுலாஷ்டமி என்னும் ஜென்மாஷ்டமி என்னும் பாரத தேசம் முழுக்க ரொம்ப ஆனந்தமாக கொண்டாடி வருகிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் கண்ணனுடைய அவதாரத்தின் பெருமை என்ன, அவர் செய்தருளிய திவ்யமான விளையாட்டுக்கள் சேஷ்டிதங்கள், அதை நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும், அதன் மூலம் நாம் என்ன அடைகிறோம், இவ்விரண்டையும் பார்ப்பதற்குத்தான் இன்னும் நாளையும் நாளை மறுநாளும் இந்த உபன்யாச நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கண்ணனுடைய அவதாரமும் அவருடைய சேஷ்டிதங்களும் அது நடந்த இடங்களும் மகான்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி முக்கியமோ அதைப்போல அவர்கள் அவதரித்த புண்ணிய பூமியும் நமக்கு ரொம்பவே முக்கியமானவை. கொஞ்ச தூரம் போனோம்னா ஸ்ரீபெரும்புதூர் பகவத் ராமானுஜருடைய அவதார ஸ்தலம். ராமானுஜர் அவதரித்து நமக்கு என்ன உபதேசித்தார், தாம் பண்ணின உபதேசங்களின்படி தானே எப்படி வாழ்ந்து காட்டினார், இந்த ரெண்டுமே நமக்கு முக்கியம். ஆனா அதெல்லாம் நடந்து இச்சைக்கு 1000 ஆண்டுகள் நிறைவேறிவிட்டன. இப்ப அப்படியே நேரடியா உபதேசம் கேட்க முடியாது, அவர் வாழ்ந்ததை நாம பார்த்துட முடியாது. ஆனாலும் அவர் அவதரித்து எங்கு வாழ்ந்திருந்தாரோ அந்த இடத்தை போய் தரிசிக்க முடியும், அதை நம்ம தலையால தொட முடியும். அப்படின்னா நமக்கு உள்ளூர ஒரு உணர்ச்சி, ஒரு பாவம் கண்டிப்பா ஏற்படும். அதுக்கு தான் அந்த திருத்தலமும் ரொம்ப முக்கியம் என்று சொல்றார்கள். மேலோட்டமா பார்த்தா இடம் இடம் தானே, நாளைக்கே அதை இப்படி அப்படின்னு விற்க கூட வித்துடலாம். ஒவ்வொரு இடத்துலையும் ஓஹோன்னு விலை ஒசந்து படுத்து, திவ்ய தேசங்கள்ல தான் இப்ப விலை அதிகமா இருக்கு, நகரத்துல கூட விற்க மாட்டேங்கிறது. ஆனா திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம் ஆழ்வார்த்தனர் ஸ்ரீபெரும்புதூர்னா விலை அதிகமா இருக்கு. என்னால் அது என்ன, ராமானுஜருடைய பிரபாவம் தெரிஞ்சதுனால விலை கூடி போச்சா அப்படின்றதல்ல, பலரும் இருக்கணும்னு ஆசைப்படுறா விலை கூடி போறது. மேலும் இடம் சின்ன இடம் தானே, எந்த ஊராக இருந்தாலும் க்ஷேத்திரம் சின்னதா இருக்கும். ஆனா சென்னை பட்டணம்னு இருந்தா ரொம்ப பெருசா இருக்கும், எங்க வேணா இடம் கிடைக்கும். அந்த சின்ன இடத்துக்குள்ள எல்லாரும் வரணும்னு ஆசைப்படுறமே எதற்காக, ஸ்ரீரங்கத்தோடு இருந்துட்டு இருந்தால் கடைசி காலத்துல மோட்சமே கிடைக்கும் அந்த ஆசை. ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்துட்டு இருந்தோம்னால் ராமானுஜருடைய உபதேசங்கள்லாம் புரியறதுக்கு வாய்ப்பு அதிகம். திருமலை திருப்பதியிலே இருந்தோம்னால் எல்லா செல்வங்களையும் சீனிவாச பெருமாளிடத்தில் பெறலாம். அப்படி ஒவ்வொருத்தருக்கு ஆசை வச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் அந்த இடமும் ரொம்ப முக்கியமாயிடுறது. நம்ம தெற்க பக்கம் பார்த்தோம்னால் உற்சவம், கோலாகலமான கொண்டாட்டம், பிரசாதம், புஷ்பம், அலங்காரம், புறப்பாடு எல்லாம் நல்லா நடக்கும். ஆனா வடக்க போனோம்னால் இது எதையுமே நாம் அங்க பார்க்க முடியாது. நீங்க இப்ப அயோத்தியா யாத்திரையோ பிருந்தாவன யாத்திரையோ போனால் அங்க என்ன, நிறைய பூச்சாத்திருக்காளா, வாத்திய கச்சேரி வைப்பார்களா, பிரசாதம் புளியோதரை தத்தியோனோ சக்கர பொங்கல் கொடுப்பாளா, ஒன்னும் இருக்காது. ஆனா இடத்துக்கு தான் ஏற்றம். ஏன்னா கண்ணனோ ராமனோ அவதரித்த பூமியோ இல்லையோ. அதனாலதான் இந்த உபன்யாச தலைப்பிலேயே அவர் பண்ண சேட்டித்தையும் பார்க்கணும், அவதாரத்தை தெரிஞ்சுக்கணும், இடங்களோட சேர்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப கண்ணன் அவதரித்தார்னு சொன்னால் மதுராங்கிற பட்டணம், மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபான்னு அழகான ஸ்லோகம். மதுரா மதுரான்னு சொன்னால் இனியது, மதுரமானது. வாயார மதுரம் மதுரம்னு சொன்னாலே நம்முடைய அநேக கால பாபங்கள் எல்லாம் தொலையும், இல்லாத புண்ணியங்கள் கூட கிடைக்கும் என்று இந்த புராண ஸ்லோகம் கூற வந்தது. புண்ணியா பாபஹரி சுபா, பாபத்தை எல்லாம் போக்குகிறது, புண்ணியத்தை கொடுக்கிறது, சுபமான மங்களங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதனாலதான் வடதேசத்தில் ஸ்தலத்துக்கேற்றம் க்ஷேத்திரத்துக்கு ஏற்றம். இப்ப நாம முதல்ல இன்றைக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய அவதாரம் என்னங்கிறத பார்ப்போம். அப்புறம் நாளையும் நாளை மறுநாளும் வேற சில சேட்டிதங்கள், அவர் சிறு வயசுல பண்ணினது சிலது, ஆனா அது கூட நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். 10 வயசுக்கு அப்புறம் கண்ணன் என்ன சேட்டிதம் பண்ணார்னு பலதும் பிரசித்தமா இருக்காது. கம்சனுடைய வதம் ஏற்படுற வரைக்கும் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா கம்சவதம் ஆன பிற்பாடு கண்ணன் என்ன பண்ணினார், கல்யாணம் பண்ணிட்டாரே, 6 குழந்தை 6 பேரம்பேத்தி, நரகாசுரனை முடித்தார், பவுண்டரகனை முடித்தார், சிசுபாலனை அழித்தார் கேள்விப்படுறோமே, சமந்தகமணி உபாக்கியானம் கேள்விப்படுறோமே, இதெல்லாம் என்ன என்ன கிருஷ்ண சரித்திரத்தில் ஓரளவுக்கு வயசான கிருஷ்ணன். நம்ம ஒன்னும் 100 வயசு கிருஷ்ணனை பத்தி சொல்லல, இப்போ ஓரளவு ஒரு 30 வயசு கண்ணன் என்ன பண்ணார், 40 வயசுல என்ன பண்ணார், 50 வயசு என்ன, கிட்டத்தட்ட 62 வயசுக்கு அப்புறம்தான் பகவத்கீதையே உபதேசமே பண்ணிருக்கார். அதையே புராணக்காரர்கள் முக்கியமா சொல்றதில்லை. மகாபாரதத்தில் பகவத்கீதை முக்கியமா எடுக்கப்பட்டதே தவிர எத்தனைதான் நீங்க வாசி பாருங்க, ஒரு ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலேயோ பத்ம புராணத்திலேயோ பாகவத புராணத்திலேயோ இந்த மாதிரி பகவத்கீதை உபதேசித்தார். அது இத்தனை ஸ்லோகங்கள்னு 700 ஸ்லோகத்துல ஒரு 4 ஸ்லோகம் போட்டிருப்பாளான்னா இருக்கவே இருக்காது. ஏன் கண்ணன்னாலே கீதை சொன்னது தானே, ஆனா ஏன் பாகவதத்துல அதை பிரசித்தமா சொல்லலே, ஏன் விஷ்ணு புராணத்துல பிரசித்தமா சொல்லலைன்னால் அவர்களுக்கு அந்த உபதேசம் பண்ணாருங்கிறத விட சிறு குழந்தையாக என்னென்ன சேட்டிதங்களை செய்தார் அதுலதான் நமக்கு விருப்பம் ஈர்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னு பார்ப்போம். ஒரு ஸ்லோகம் பகவத்கீதையிலே இருக்கிற ஸ்லோகம், அதனாலேயே அதுக்கு என்ன வாச்சுங்கிறத பாருங்க. இப்ப நாம என்னன்னு சொல்லுவோம், இதை கேளுங்க, நான் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கேன் படிங்கோ, இந்த உபன்யாசம் பண்ணிருக்கேன் கேளுங்க. ஆனா கண்ணன் கீதையில சொல்லச்சு என்ன சொல்லிட்டார், நான் கீதை சொல்லியிருக்கேன், இத நன்னா கேட்டு முன்னுக்கு வாங்கோன்னு சொல்லியிருக்கணுமோ இல்லையோ. ஆனா அவர் என்ன சொல்லிட்டார்னால், ஜென்ம கர்மச்ச மேதிவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதஹ தக்த்வாதேகம் புனர்ஜன்மனைதி மாமேதி சோர்ஜுன, நான் பிறந்தேங்கிறத நன்னா கேளு அனுபவி, நான் என்னெல்லாம் சேட்டித்தம் பண்ணேங்கிறத விளையாட்டுக்களை நன்னா கேளு அனுபவி, இத நன்னா பண்ணியானால் அடுத்த பிறவி உனக்கு கிடையாது. ஜென்ம கர்ம, ஜென்மாங்கிறது தான் பிறப்பு, கர்மாங்கிறது அவன் பண்ணின விளையாட்டு. ஜென்ம கர்மச்ச மே திவ்யம், என்னுடையவையான பிறப்பையும் என்னுடைய விளையாட்டுக்களையும் நன்னா அனுபவித்தையானால் புனர்ஜன்மனைதி மறுபடியும் நீ பிறவி எடுக்கவே மாட்டாய், மாமேதி சொர்ஜுன, என்னையே வந்து அடைந்து விடுகிறாய்னு சொல்லிட்டார். இப்ப படிக்கிறவாளுக்கெல்லாம் என்ன தோணும்னால், இவர் என்ன பகவத்கீதையில இதை சொல்லியிருக்கார், நான் கீதை கேட்டு மோட்சத்துக்கு போனோமா இல்ல கீதை சொன்ன கண்ணன் பிறந்தான்னு தெரிஞ்சுட்டே மோட்சத்துக்கு போயிடணுமா, நான் கீதையில சொன்னதை கடைபிடித்து முக்தி அடையணுமா, அல்லது கண்ணன் என்னென்ன வண்ண திருடினார் கட்டுப்பட்டார் உலரோடு ஏங்கினார் அணைந்தார் 7 ரிஷபங்களையும் அணைத்தார் நப்பின்னை கல்யாணம் பண்ணிட்டார் இது போருமானால் அவருடைய ஸ்லோகத்திலேயே கீதை கேளுன்னு அவர் சொல்லல, நான் பிறந்ததை கேளு நான் வளர்ந்ததை கேளுன்னு சொல்லிட்டார். நூத்தரா இருந்தா என்ன தெரியுமோ சொல்லுவா, ஏன் சுவாமி தானே தனக்கு வினைய தேடுன்னுட்டார் போல் இருக்கு, கீதைய கேளுன்னு சொல்லியிருந்தா நம்ம எல்லாம் கேட்டிருப்போமோ இல்லையோ, அதையே சொல்லாமல் பிறந்ததை கேள் வளர்ந்ததை கேள்னு சொல்றாரு என்னால் 2 காரணத்துக்காக. 1, சற்று கீதை கஷ்டம், அது ஒண்ணு சந்தேகம் இல்லை, 700 ஸ்லோகத்தை கேட்டு அதன்படி இருக்கிறதுங்கிறதெல்லாம் நம்மால நடக்குமா, எளிமையான வழி உண்டானு தானே யாருமே கேட்போம். 1000 திருநாமங்களை பீஷ்மாச்சாரியர் உபதேசித்தார், முடிஞ்சு போச்சு. கடைசியா பார்வதி பரமசிவனாரிடத்தில் வேண்டுகிறாள், கேனோபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சஹஸ்திரகம் பட்டதே பண்டிதைர் நித்யம் ஸ்ரோதுமிச்சாமியகம் பிரபோ, ஏதான ஒரு லகுவான வழி இருக்கா, 1000 நாமங்களை சொல்றதுக்கு என்னால முடியலாம் முடியாம போகலாம், வேற ஏதான ஒண்ணு இருந்து அத 1000 நாமங்களுக்கு சமமா சொல்லிடலாமா அப்படின்னு கேட்க, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே, ராமநாமத்தை சொல்லு திரும்ப திரும்ப சொல்லு அது 1000 நாமங்களுக்கு சமம் என்று பரமசிவனார் பார்வதிக்கு உபதேசித்தார். அப்ப எப்பவுமே ஓஹோன்னு ஒண்ணு இருந்ததுனால் அதெல்லாம் நம்மால பண்ண முடியலன்னால் அதுக்கு பதில் எளிதான ஒளி வழி இருக்கா, பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கணும்னு சொல்றது இல்லையா, பொன்னத்தான் வச்சு சம்பாதனை பண்ணணும். எங்கிட்ட நான் எங்க போவேன், 2500 ரூபாய் ஒரு துண்டு வாங்கிடணும்னா கிடைக்குமா? அதுக்கு பதில் சரி பூ இப்படின்னு சொல்ல சொல்ல இப்ப பூ விலை பொண்ணு விலை ஆயிடுச்சு. அது வாங்க வாங்க 30 ஆச்சு 20 ஆச்சு 40 ஆச்சு 50 ஆச்சு. ஏதாவது ஒரு நாலு ஒரு பழம் வாங்கறதுக்கு போனோம்னா 200 ரூபாங்கிற ஒரு நாலு பழத்தை வாங்கிட்டு போனோம்னா அப்ப எல்லாமே ஏறி இருக்கேன்னா சம்பளமே ஏறி இருக்கு, விலைவாசியும் கூடி போச்சுன்னா மறுபடியும் சேமிப்பு குறைஞ்சுதானே போறது. அதனாலதான் நாங்கள்லாம் சுலபமா ஞானத்தை சேமிச்சுங்கோ பக்தியை சேமிச்சுங்கோங்கிறோம். ஏன்னா இந்த பணம் சேமிக்க முடியுமா முடியாதா, தங்குமா தங்காதான்னு தெரியல. இப்போ அப்ப ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்துவத்தா சிரமம். அப்ப கீதையில் இருக்கக்கூடிய சிரமத்தை பார்த்தே அதெல்லாம் வேண்டாம் அர்ஜுனா. இப்ப பிறந்தேன்னு கேட்கறது சுலபம் தானே, வளர்ந்தேன்னு கேட்கறது உனக்கு எளிது தானே. அது ஒண்ணும் கீதை கேட்கறா போல எல்லாம் கட்டம் இல்லையே. அதனால்ங்கிறத ஒரு காரணம் வச்சிருக்கோம். மற்றொரு காரணம், பகவான் அவதரித்தார், பகவான் வளர்ந்தார் என்பதை கேட்டால்தான் அந்த அவதாரத்துக்குள்ள பகவத்கீதை உபதேசித்தார்னே தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் கீதையை கேட்கிறேன், அதன்படி நடக்கணும். எத்தனையோ பேர் பாடல்கள் பாடியிருக்கா, எத்தனையோ பேர் ஸ்லோகங்கள் பாசுரங்கள் எழுதியிருக்கா, எல்லாத்தையும் நான் கேட்பேனா, அதன்படி நடப்பேனா? மாட்டேன். அப்ப யார் சொன்னதை கேட்டு நடப்பேன்? ஓ இவர் மிகப்பெரியவர் சான்றோன், இந்த அவதாரத்தினால எனக்கு பெரிய பயன் இருக்கு, அதனால அவர் சொன்னதை நான் கேட்கணும். இப்படி இருந்தா தான் நான் ஒரு செய்யுள கேட்கவே வருவேன். இப்ப நான் கூட 10 ஸ்லோகம் எழுதுறேன், படிப்பீளா நீங்களா? வியாசர் எழுதினா படிப்பீள், சுகர் எழுதினா படிப்போம், நம்மாழ்வார் பாசுரம் பாடினா கேட்போம், நானும் நீங்களும் எழுதினா யார் கேட்பாப்போம்? அப்ப ஒரு பாட்டு படிக்கப்படணும்னாலே அதன்படி நான் நடக்கணும்னாலே எழுதினவர் ஆறுன்னு தெரியணுமே, எந்த பயனுக்காக எழுதினாருங்கிறது புரியணும். அந்த பெருமை தெரிஞ்சாதான் நான் அந்த பாட்டின்படி நடக்கவே வருவேன். அப்ப கீதையை கேட்டு நான் நடக்கணும்னால் கீதை சொன்னவரின் பெருமை தெரியணும், கீதையை சொன்னவர் எதுக்கு அவதரித்தார்னு தெரியணும். அப்ப மறுபடியும் அவதாரத்துக்கே வந்துட்டோம் பாருங்க. அப்ப கீதை பண்றது கஷ்டம், அவதாரம் தெரிஞ்சுக்கிறது எளிது. கீதையை கேட்டு நான் நடக்கணும்னா அதுல நம்பிக்கை வரணும், உறுதி வரணும், அது அவதரித்தவர் ஆறுன்னு தெரிந்து கொண்டாதான் அந்த நம்பிக்கையே எனக்கு வரும். அதுக்காகத்தான் கீதையை காட்டிலும் பகவானுடைய அவதாரங்களும் அவருடைய சேட்டிதங்களும் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன. அது எதுக்கு இப்போ நாங்க ரொம்ப கேட்டிருக்கோமே, கண்ணன் பிறந்தார்னு நீர் இப்போது வந்து சொல்லி நாங்க ஒன்னும் புதுசா தெரிஞ்சுக்க போறது இல்ல. ஏற்கனவே கிருஷ்ணாவதாரம் தெரியுமே நீங்க சொல்லலாம், தெரியும். ஒரு இடத்துல இருக்கிற அழுக்க போக்கினோம்னு வச்சுங்க, அப்படியே விட்டா அடுத்த நாளைக்குள்ள திரும்ப அந்த அழுக்கு வந்து அடைஞ்சு விடாது, நன்னா பெருக்கி விடுங்க. ஒரு நாள் பேசாம இருப்போம், மறுநாள் வந்துருமே அழுக்கு. நேத்திக்கு தான் பெருக்கினேன் என்னால், நேத்திக்கு பெருக்கினா அழுக்கடையறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த மாதிரி மண்டபங்கள்லாம் ஒரு நாளைக்கு ஒரு தரம் பெருக்கினாலாம் போறாது, அதுக்குன்னு 10 பேர் வச்சிருந்து 4 மணி நாளைக்கு ஒரு தரம் பெருக்கின்றே இருக்கணும். எத்தனை சீக்கிரம் சீக்கிரம் பெருக்கிறோமோ அத்தனைக்கெத்தனை அழுக்கு சுலபமா வெளியில போயிட்டே இருக்கும். அழுக்க அடைய விட்டுட்டு பெருக்கணும்னு வச்சுங்க சுலபத்துல போகாது. மேலும் அழுக்கு அடைஞ்சின்ற விற்பாடு பெருக்கினா கொஞ்சமான கீரல் விழாது. இங்க இருக்கிற பெண்களை கேட்டீங்கன்னா சொல்லுவா, அவளுக்கு பெருக்கி மொழிகி பழக்கம் இருக்கிறவளை பார்த்தா அதை அடிக்கடி பண்ணிட்டு இருந்தா நன்னா இருக்கும் சுவாமி. விட்டு 15 நாள் கழிச்சு பெருக்கணும்னு வச்சுங்க, அது என்னதான் இருந்தாலும் மூலையில எல்லாம் அழுக்கு தங்கத்தான் தங்கும். அதனால அப்பப்ப பெருக்கணும். இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் கிருஷ்ணாவதாரம் தெரியும், போன வருஷம் கேட்டிருக்கலாம், அதனுடைய முந்தின வருஷம் கேட்டிருக்கலாம், ஆனா அதை அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுங்க, தொடைக்காம அழுக்க விடுற மாதிரி திரும்ப திரும்ப நம்ம மனசுக்குள்ள அழுக்கு வந்து மூடிநடும். ஏன்னா இந்த உபன்யாசம் முடிஞ்சு வெளியில போன உடனேயே நிறைய அழுக்குகளை நம்ம எதிர்கொள்றதுக்கு வருவோம், நிறைய பேச்சுக்கள் வரும், தேவையற்ற பேச்சு வரும். இங்க முடிச்சுட்டு வெளியில போன உடனே நீங்க வண்டி ஏறினா யாரானு கிருஷ்ணாவதாரத்தை பத்தி பேச போறாளா? வீட்டுக்கு போன உடனே கிருஷ்ணாவதாரத்தை பேசிக்கொண்டே உணவு உண்ண போகிறீர்களா? தூங்கறச்சே கண்ணனை தியானிச்சுட்டே தூங்க போறோமா? இல்லையே, போன உடனே பெட்டி முன்னாடி உட்கார போறோம், அதுல இனிமே பாக்கி இல்ல, துப்பாக்கி சூடு சண்டை வெட்டு குத்து அரசியல் ஆபத்து எல்லாத்தையும் பார்க்க போறோம். பார்த்துட்டாலே அப்ப 2 மணி நாழி கேட்டது அத்தனையிலையும் அழுக்கு வந்து மூடிடுமே. அதனாலதான் எத்தனைக்கெத்தனை அடிக்கடி அடிக்கடி பெருக்கி தொடைக்கணுமோ அத போல அடிக்கடி கிட்ட சேட்டிதத்தை அடிக்கடி கிருஷ்ணாவதாரத்தை கேட்டாதான் தொடச்சு உள்ளத்தை சுத்தமா வச்சுருக்கோம்னு அர்த்தம். இல்லைன்னா அதுல தூய்மை தங்கவே தங்காது. குளிக்கிறோம், நேத்தி குளிக்கிறோங்கிறதுக்காக இன்னைக்கு குளிக்காத இருந்துருமா? நேத்தி குளிக்கணும், 3 வேளை குளிக்கணும். உண்மையா பராத்த சந்தியாவுக்கு குளிக்கணும், மாத்தியான்கத்துக்கு குளிக்கணும், சாயம் சந்தியாவந்தனத்துக்கு குளிக்கணும். இதை ஞான சத்தம் போட்டு பேசினா சண்டைக்கு வந்துருவாப்போ. தண்ணீர் குடி தண்ணீரே இல்லே நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீர் என்னமோ கங்கை கரையில இருக்கிற மாதிரி கார்த்தால குளிக்கணும், மத்தியானம் குளிக்கணும் நாள் இல்லே நாள். அப்ப குளிக்கிறதுக்கும் வழி இல்லைன்னு தெரிஞ்சு கொடுத்தா, தண்ணீரால் குளிப்பதற்கு வழி இல்லை என்றால் ஞானத்தாலும் பகவத் கதைகளாலும் குளித்துத்தான் உள்ளத்தை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். ஏன்னா உடலை தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு கங்கையும் காவிரியும் பயன்படும், தண்ணீர் இல்லாமல் போகலாம், அது இயற்கை, நம்மால் செய்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் அதே ஞானத்தால பக்தியால வைராக்கியத்தால நம்ம கழுவிக்கொண்டால் நிலைச்சு நிற்குமல்லையோ, அதற்காகத்தான் இப்ப நாம கேட்கவே போறோம். இது முதல் பிரயோஜனம்னு வச்சுங்கோ. அடுத்தது அப்படியே நாள் பட பார்த்தா எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கும், சிரிச்சுன்னு தான் இருக்கும். ஆனா சமுதாயத்துல நடக்கிறத பார்த்தாலோ, அடுத்த தலைமுறையினர் எப்படி வளர்றான்னு பார்த்தாலோ, அல்லது அரசியல் ரீதியா எப்படி போறதுன்னு பார்த்தாலோ, வேலை வாய்ப்பில் இருக்கிற கடினங்களை பார்த்தாலோ, நமக்கு புத்தி செதறத்துக்குண்டான நிறைய கேளிக்கைகள் இதெல்லாத்தையும் பார்த்தாலோ உள்ளூர ஒரு பயம் வரும். இப்ப நம்ம பயப்படாத மாதிரி சிரிச்சுட்டு இருக்கோம் எல்லாரும், உண்மையா ஒரு மூலையில உட்காந்து யோசிச்சு பார்த்தேன்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னே தெரியலையே, வேலை நிலைக்குமா இல்லையா தெரியல, திடீர்னு வெளிநாட்டுல இருக்கிற வாழ்லாம் திரும்பி வராங்கறா, எனக்கே கார்த்தால வேலை இருந்தா சாயங்காலம் இருக்குமா தெரியாது, இப்போ என்னென்னமோ முன்னேறணுங்கிறா, அதெல்லாம் முடியுமா தெரியல, ஏதோ ஓரளவுக்கு சாப்பிட்டு ஓரளவுக்கு வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப ஏற்பட்டிருக்கிற கேளிக்கைகள் வசதிகளை பார்த்தா எல்லா வசதியும் வாங்கி என்னால வாழ முடியுமா தெரியல, வாங்கல என்ன என்ன எல்லாரும் ஒரு மாதிரி கேலியா பாக்கறா, என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்குமோ, என்ன நடக்குமோ, என்ன நடக்குமோங்கிற ஒரு பயம் இருக்கும் இல்லையோ. கலியுகத்துல இந்த பயம் வந்தே தீருங்கிறார் சுகர். இந்த யுகத்துக்கே இருக்கிறது ஏதோ ஒரு கவலை, ஒரு பயம், என்னாகுமோங்கிற இனம் புரியாத நினைவு. அந்த நினைவு அப்பப்ப போகணும், அந்த பயமும் கவலையும் தொலையணும்னாலே அடிக்கடி பகவத் கதையும் சேட்டத்தையும் கேட்க கேட்கத்தான் இந்த பயம் தொலையறது. பயகிருத்து பயநாசனஹான்னு சொல்லணும் இல்லையோ, பயத்தை ஏற்படுத்துபவரும் பகவான் தான், பயத்தை தொலைச்சுடுறவரும் பகவான் தான். அப்ப ஏற்படுத்துறது நன்னா பண்ணிவிட்டார், நமக்கே எதை பார்த்தாலுமோ பயமா இருக்கு. அப்ப பயத்தை தொலைக்கிறதுக்கு என்ன செய்யணும், மகத்யாபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி, அழகான ஸ்லோகம். பஞ்ச பாண்டவர்களும் வேடிக்கை பார்த்துருக்கா, துச்சாசனனும் துரியோதனனும் புடவையை பிடித்து இழுக்கிறார்கள், கர்ணனோ வசவு பாடுகிறான். திரௌபதியினுடைய துர்தசை ரொம்ப கஷ்டமான நிலையில திரௌபதி நிற்கிறாள், யாரை கூப்பிட்டாள், துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம், ஹே துவாரகா நிலையனே, கண்ணனே, வாசுதேவனே, நீர் வந்து என்னை காப்பாற்ற வேண்டும். பிள்ளை லோகாச்சாரியர் என்பார், விசாரித்து பதில் சொல்லுகிறார், அருகிலே பெரிய பெரிய வீரர்களாய் மகாரதிகளாக 5 கணவன்கள் அமர்ந்திருக்க, அவர்களை உதவிக்கு கூப்பிடாமல் எங்கோவிருக்கும் கண்ணனையா கூப்பிடுவாள், கண்ணுக்கு நேரம் 5 பேர் இருக்கா, அவ ஒண்ணு நம்மாட்ட இருக்கிறவா இல்ல, ஒருத்தர் கதையில அவர் தான் தனி, வில்லுல ஒத்தர் தான் தனி, வாழ்ல ஒத்தர் தான், நிகரற்ற வீரர்கள். அப்படி இருக்கிற அவர்கள் ஆரையும் கூப்பிடாமல் எதற்காக திரௌபதி எங்கோருக்கும் கண்ணனை நினைத்தாள், இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுக்கு ரொம்ப ஆச்சரியமா பாரதத்திலேயே பதில் சொல்றார், இவளுக்கு ஏற்கனவே ரிஷி உபதேசம் பண்ணிருக்காராம், அந்த நாள்ல பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் கல்யாணத்துக்கு முன்பில் இருந்தே ரிஷிகளுக்கு மகான்களுக்கு ஆச்சார்யர்களுக்கு தொண்டு புரிந்து வாழ்க்கைக்கு தேவையான உபதேசங்களை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனை பேரை நாம சந்திக்கிறோம், எத்தனை பேரிடத்துல உபதேசம் வாங்கிக்கிறோம், போகிறதே இல்லை, போனாலும் குழந்தைகள் ஒரு 30 வயசு ஆறு வரைக்கும் ஒத்தரையும் கூட்டிட்டு போறதும் இல்லை. இப்பவே கோகுலாஷ்டமி கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையோ, நாளைக்கு போனோம், நாளைக்கு போனோம், ஆளாளுக்கு ஒரு நாள் கோகுலாஷ்டமி வச்சுட்டு இருக்கோம். ஒன்னு தெரியறது, இந்த தரம் பகவான் நிறைய நாள் பக்ஷணம் சாப்பிட போறார், அதுதான் நன்னா தெரியுது. இப்போ அது ஏதோ இந்த மாசம் கோகுலாஷ்டமியா, ஜென்மாஷ்டமியா, அடுத்த மாசம் கோகுலாஷ்டமியா, இது ஏன்னு சொல்றேன், எதனால இந்த குழப்பம் இருக்குன்னு சொல்றேன். இருந்தாலும் அதை கண்டு நீங்க கலங்க வேண்டாம், தெரிஞ்சுக்க வேண்டியது பகவானுக்கு நிறைய தின்பண்டங்கள் சாப்பிடணும், இனிப்பு நிறைய சாப்பிடணும்னு ஆசை போல் இருக்கு. எல்லாரும் அன்னன்னைக்கு ஒவ்வொரு நாள் பண்ணுவா, ஒரே நாள்ல சாப்பிட்டா சின்ன குழந்தை வயத்துக்கு அஜீர்ணம் வந்துருமோ இல்லையோ, அதை கொஞ்சம் எல்லாருக்கும் பிரிச்சு பிரிச்சு விட்டு இன்னைக்கு நீ கொண்டாடிக்கோ, நாளைக்கு நீ கொண்டாடிக்கோ, நாளைக்கு நீ கொண்டாடிக்கோ, என்ன இருக்கிறார்னு கொள்ள வேண்டியதுதான். அப்ப மகத்யாபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி, பெரிய ஆபத்து வந்தால் எதற்கு எங்கோ கூப்பிட்டாள், ரிஷி சின்ன குழந்தையா இருக்கிறச்சேவே திரௌபதிக்கு உபதேசம் பண்ணிருக்காளாம், உனக்கு எப்ப பெரிய ஆபத்து வந்தாலும் உடனே ஹரியான பகவான் கண்ணனை நினைப்பாய் என்று சொல்லவே ஆதி இப்ப ஞாபகம் வந்துருச்சு, இதை விட பெரிய ஆபத்து நமக்கு ஒண்ணு இல்லை, மானத்துக்கே பங்கம் ஏற்பட்டுடும் போல் இருக்கு. அதனால் பக்கத்தில் இருக்கிறவாளை நம்பி பிரயோஜனம் இல்லையே. ஏன், என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணமே இந்த அஞ்சு பேர் தானே. அவளையே போக கூட்டா, எதை சாப்பிட்டு வயத்தவலி வந்ததோ அதுங்கிட்டயே போய் மருந்து கேட்டா, வயத்தவலி வந்ததே இதை சாப்பிட்டதுனாலதான், நீ ஏன் போக்குன்னு அது போக்குமா? அது யார் போக்குவார்களோ அவர்களைத்தான் போக்கணும். எனக்கு வயத்தவலி போகணும்னா இன்னொரு வயத்தவலிக்காரர்கிட்ட மருந்து கேட்டு பிரயோஜனம் இல்லை. வயத்தவலியை ஏற்படுத்தி விட்டவரை கேட்டும் பிரயோஜனம் இல்லை. போக்கக்கூடிய சக்தி இருக்கிறவனைத்தானே பிரார்த்திக்க வேண்டும். அதனால் தான் திரௌபதி எங்கோ இருக்கும் கண்ணனை நினைத்தாள். மேலும் ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி, உடனே நினைக்கணும் ஹரிய நினைப்பாய்ங்கிறது. ஹரி ஹரிங்கிற சப்தம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ, அழகான திருநாமம். ஹரிஹி ஹரதி பாபானி, நம்முடைய பாபங்களை எல்லாம் அபஹரிக்கிறார். ஹரித்தல் ஹரித்தல்னா அபஹரித்தல், அபஹாரம் பண்றதுன்னா திருடுறது இல்லையோ. சாதாரணமா திருடுறது தப்பு, ஆனா திருடினா தான் எப்படி போச்சு என்ன போச்சுன்னே தெரியாத போயிடும். நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்கு, வச்சேனே திரும்பி பார்த்தேனே காணுமே, அப்ப ஆரோ பார்த்துண்டே இருக்கிறச்சே தெரியாம திருடின்னு போட்டா, அப்படின்னா தான் தேடி தேடி பார்த்தாலும் அப்புறம் அது கிடைக்காது. அதே போல நம்முடைய பாபங்கள், பாபங்களை நம்ம கிட்ட சொல்லிட்டு இதை கொண்டு போய் எங்க வைக்கிறேங்கிறதையும் அறிவிப்பு பண்ணிட்டு, நாளைக்கு தான் உங்க பாவங்களை தொலைச்சுட்டமேனு கட்டமா இருந்தா கட்டப்படாதீங்க. இந்த இடத்துல நான் வங்கி கணக்கு போட்டு அதுக்குள்ள வச்சிருக்கேன், எப்ப வேணும்னாலும் எடுத்து தரேன்னு பகவான் சொல்லலாமா? எனக்கு எப்படி தெரியுமோ என் பாபம் தொலையணும், இனிமே நானே அதை பூத கண்ணாடி வச்சு தேடினாலும் கிடைக்கக்கூடாது. எனக்கு அது திரும்ப வராதபடிக்கு தொலைக்கணும்னால் அப்ப திருடிண்டு தான் போகணும். நல்ல பாபத்தை போக்குதல்னு சொல்றதை விட பாபத்தை திருடிட்டார்னு சொன்னாதான் நல்லது. கண்ணனை வெண்ண திருடினார் வெண்ண திருடினார்னு சொல்றோம், கூடவே சேர்த்துங்க நம் பாபங்களை திருடினார். திருடினார்ங்கிறதுனாலயே வெண்ணையும் திரும்ப கிடைக்க போறதில்லே, என் பாவமும் திரும்ப கிடைக்க போறதில்லேன்னு அர்த்தம். அப்படின்னா தானே எனக்கு தெம்பு. போன பாபம்லாம் ஜாகிரதையா ஒரு இடத்துல இருக்கு, ஏதானு தப்பு பண்ணிருந்தா கிளப்பி விட்டுடுவேன்னா பயந்துட்டே இருக்கணுமே. அதனால மொத்த பாபங்களையும் திருடுகிறார் கண்ணன், அழிக்கிறார். அதற்காகத்தான் எங்கோ இருக்கும் கண்ணனை ஹரியை கூப்பிட்டாள். ஹரிஹி ஹரதி பாபானி, நம் பாபங்களை எல்லாம் போக்க வல்லது பகவானுடைய சரித்திரம். அந்த சரித்திரத்தை அடிக்கடி கேட்டோமானால் நம்முடைய அழுக்கத்தனையும் போக்க வல்லது. ஏன் சரித்திரத்தை கேட்க வேண்டும்? ஏன்னா கீதை புரிஞ்சுக்கிறத காட்டிலும் சரித்திரம் எளிதில் புரியும். அவருடைய பெருமையை தெரிந்து கொண்டால்தான் கீதையை பின்பற்றணுங்கிற எண்ணமே நமக்கு ஏற்படும். இப்படி பல காரணங்கள் இருக்கிறதுனாலதான் பகவானுடைய அவதாரத்தையும் சேட்டித்தையும் கேட்கிறோம். இன்னைக்கு நமக்கு இருக்கிற கட்டம் சுத்தி பட்டி பார்த்தா எத்தனையோ கவலை, நம்ம குடும்பத்தில் இருக்கிற கவலை, தனியா இருக்கும், பல பேருக்கும் ஒத்து போக மாட்டேங்கிறது, கடன் தொல்லை கூட இருக்கு, மேலும் குழந்தைகள்லாம் எங்கேயோ வெளிநாட்டில் இருந்துடுறா, நாம தனியா இருக்கும், வயசான பிற்பாடு, யார் பார்த்துப்பாளோ, எங்கேயானு கையை காலை வலித்தால் ஒரு தலைவலின்னா வெந்நீர் வச்சு கொடுக்க ஆள் இல்லை. இது ரொம்ப பிரசித்தமான வாக்கியம், அதுதான் பண்ண போறமா தெரியல. இப்போ தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எது வேணா வலிக்கலாம், ஆனா சொல்லிக்கிறது மட்டும் ஒரு தலைவலிச்சா வெந்நீர் வச்சு கொடுக்க ஆள் இல்லை. இப்ப யாரும் வெந்நீரே சாப்பிடறது இல்லை, ஆனா பழமொழியை மட்டும் நம்ம விடுறதே இல்லை. இப்போ தலைவலிச்சா வெந்நீர்னா யாரும் இல்லேன்னு அர்த்தம். இப்போ யாரும் உதவிக்கு வர்றதுக்கு ஆள் இல்லை, உற்றார் இல்லை, பக்கத்து வீட்டுல யார் இருக்கானே தெரியலையே. அந்த நாள் ஒரு குரல் கொடுத்தோம்னா தெருவில் இருக்கிற பத்து பேரும் உதவிக்கு வருவா. இந்த நாள்ல பொட்டி பொட்டியா பக்கத்துல பக்கத்துல இருக்கும். அந்த நாள் ஏன்னா வீடு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இருக்கும், ஆனா கூப்பிட்ட குரலுக்கு வருவா. இப்ப ஒரே கட்டடத்துக்குள்ள பத்து வீடு இருக்கு, என்ன நடக்கிறதுனே தெரியல. அப்ப இடத்தால நெருங்கிட்டோம், மனசால விலகிட்டோம். அப்ப இடத்தால தள்ளி தள்ளி இருந்தா, மனசால கிட்டக்க இருந்தா, இதெல்லாம் மெதுவா நினைச்சா பயமா இல்ல? இந்த பயத்தை போக்குவதற்கு கிருஷ்ண கதை ரொம்ப பயன்படும். ஏதும் எப்படியும் இருந்தாலும் இவை அனைத்தையும் தாண்டி பகவான் தான் உலகத்தை நடத்துகிறார் என்கிற அறிவு நமக்கு ஏற்பட ஏற்பட, அவர் எங்கோ தள்ளி இருக்கார் நினைச்சுக்க வேண்டாம். குழந்தைகளோ பிள்ளையோ பொண்ணோ தள்ளி இருக்கார்னு பயப்படுறோமோ இல்லையோ, அதே போல கண்ணன் எங்கோ இருக்கிறார்னு பயப்பட்டால் வேண்டாம். எங்கோ இருக்கும் கண்ணன் தான் திரௌபதிக்கு உதவினார், அருகில் இருக்கும் கணவன்கள் அல்லர்கள். பக்கத்தில் இருக்கிறவா உதவல, ஆனா தள்ளி இருக்கிற கண்ணன் உதவினார்னாச்சவே, அப்பன்னா தாராளமா புராணத்தின் மூலமாவே பிடிச்சுள்ளாம் போல் இருக்கு சுவாமி. அது ஒண்ணும் பக்கத்துலதான் இருக்கணுங்கிறது இல்லையா? மேலும் அருகில் அவர் வரல, ஆரோரு பிரகலாதன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி நரசிம்மன் வருகிறார். துருவ மகாராஜா சிறு குழந்தை, அவர் பண்ணின அழகான யாகத்துக்கு ஹோமத்துக்கு தபஸுக்கு ஆறாவது மாசத்திலேயே பகவான் அவர் முன்னாடி காட்சி கொடுத்துட்டார். திரௌபதிக்கு முன்னாடி வந்திருக்கார். நாம கலியுகத்தில் அப்படி பண்ணுவாராங்கிறது தெரியாது. ஆனா அடிக்கடி அவ சேட்டித்தத்தை கேட்க கேட்க எங்கோ இருப்பவர் நம்ம கண்ணு முன்னாடி வந்துடுறாரோ இல்லையோ. ரெண்டு வகையான ஞானம் நமக்கு ஏற்படும். பகவான பிரத்யக்ஷமா சேவிக்கணும், நம்ம எல்லாருக்குமே ஆசைப்போம். அது பட ரூபத்தில் இருக்கார், சித்திர ரூபத்தில் இருக்கார், ஆனா அவரை நேர சேவிக்கணும்னு ஆசையா இருக்குன்னால் ரெண்டு வகை. ஒன்னு ஆகமோத்த ஞானம்னு சொல்லுவா, ஆகமத்தாலே வேதத்தை படிக்கிறதுனால வர்ற ஞானம். அதுக்கு அடுத்தது விவேக ஞானம், நாம வாழ்ந்து வாழ்ந்து பல சான்றோர்களிடத்துல கேட்டு கேட்டு அனுபவிச்சு அனுபவிச்சு ஞானம் பிறக்கிறது பாருங்க. இதுதான் ரெண்டு வகை ஞானம். சப்தத்தை கேட்டு கேட்டு வேதத்தை படிச்சு படிச்சு வர்ற ஞானம் வசதி தான், ஆனா இருந்தாலும் எவ்வளவு உதவும்னு சொல்ல முடியாது. அடுத்த வகை ஞானம் விவேக ஞானம். விவேகம்னா பகுத்தறிகிற ஞானம். அந்த வேதத்தை படித்துணர்ந்த சான்றோர்களிடத்துல உட்கார்ந்து அவர்களுடைய உபதேசத்தை பெற்று அதன்படி வாழ்ந்து வாழ்ந்து மெதுவா வயசு முத்த முத்த ஞானம் வளர்றது பாருங்க. அந்த ஞானம் தான் பயன்படும். ஒரு வைத்தியர் இடத்துல போனோம்னாலே உம்ம உடம்புக்கு தகுந்த மருந்து கொடுக்க வேண்டாமா? எல்லாத்துக்கும் இறுதி கட்டாருக்கும் ஏழைய கெடுக்காயும் ஒரே மருந்து எழுந்து விட்டுட்டா அது எனக்கு ஒத்து வருமா இல்லையான்னு தெரியலையே. இந்த நோய் இருக்கு, எனக்கு ஏதோ தலைவலிச்சுட்டே இருக்குன்னார், சரின்னு மாத்திரை கொடுத்தார். அந்த மாத்திரை இருதய நோய்க்கு ஒத்து வராதுனால் அப்ப அவருக்கு உண்டா இல்லையான்னு பார்க்கணுமோ இல்லையோ. வேதம் பொதுவா எல்லாருக்கும் சொல்லும், ஆனா அதை கற்றுணர்ந்த ஒரு ஆச்சாரியனிடத்துல நேர போனோம்னு வச்சுங்க, அவர் தான் நமக்கு தகுந்த மாதிரி பார்த்து பார்த்து சொல்லி கொடுப்பார். மொத்த சாஸ்திரத்தையும் கையில வச்சுக்கிறார், நாம ஆறுங்கிறத கணிச்சு பார்க்கிறார், பழகி இருக்கமே. அதுக்குதான் எப்பவும் சின்ன வயசுல இருந்து ஒரு குரு வேணும் ஆச்சாரியன் வேணும்னு சொல்றது. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு வைத்தியர் வச்சுனுட்டோம், குடும்பத்துக்குன்னு ஜோசியர் வச்சுனுட்டோம், குடும்பத்துக்குன்னு ஒவ்வொன்னு வச்சுனுட்டோம், குடும்பத்துக்குன்னு குரு வச்சுருக்கமானால் அது தேடணும் சுவாமி. இன்னும் யாரு என்னன்னு தெரியல. இப்போ அது கிடைச்சான்னா கிடைச்சாத்தான் நல்லது. ஏன்னா அவருக்கு தான் நான் முதல்ல இருந்து தப்பு தவறு என்ன பண்ணிருக்கேன், இவன் யாரு, எங்க திருந்தி வந்திருக்கான், இவன் புத்தி எப்படி வேலை செய்ய எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மருந்தா கொடுப்பறோ இல்லையோ. அதற்குத்தான் குருவனுடைய அனிவாரியத்துவம், இன்றியமையாத தன்மையை புரிஞ்சுக்கணும். அது ரெண்டாவது வகையான ஞானம். அப்ப முதல் வகை சப்தஜன்ய ஞானம், விவேகஜன்ய ஞானம் ரெண்டாவது வகை. இந்த ரெண்டு ஞானத்துல சிறந்தது ரெண்டாவது தான். வாழ்ந்து வளர்ந்து படிச்சு குருக்களிடத்துல உபதேசம் பண்ணி கிடைக்கிறது இல்லையோ, அந்த ஞானத்தை வளர்த்துக்கிறதுக்கு தான் திரும்ப திரும்ப இந்த கதைகளை எல்லாம் கேட்கிறோம். கேட்கறதும் ஒரு தரம் கேட்கறது அல்ல, பல தரவையும் கேட்க வேண்டும். இந்த விஷயத்தை முதல்ல முன்னுரையா வச்சுங்க. எதற்காக இப்ப கேட்கறதுக்கு அமர்ந்திருக்கோம்னால் கவலைகள் தொலையணும், பயம் விலக வேண்டும், ஆனந்தம் பெருக வேண்டும். நாம எதுல இருக்கோமோ இது இப்படித்தான் இருக்க போறது. இதெல்லாம் பெருசா திருத்தி விடுறதுக்கு நம்மால முடியாது, நாம தான் திருந்தலாம். பலரும் சுத்து வட்டாரத்தை திருத்தி விடலாம்னு பார்ப்பா, அது நடக்காது. நாம திருந்தலாம், அதுதான் நடக்கும். நான் உன்னை திருத்தறேன் உன்னை திருத்தறேன்னு ஆரம்பிச்சா அடுத்த கேள்வி நீ யார் என்ன திருத்தறதுக்குன்னு வா. இதே நான் திருந்தி விடுறேன்னு சொன்னா தப்பு சொல்ல முடியாது இல்லையோ. நான் என்ன சரியா அமைச்சுக்கிறேன் சுவாமி, என் சுற்றுப்புற சூழல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம வச்சுப்போம். படிக்கிறச்சே என்ன சொல்லித்தர, ஒரு பிள்ளைக்கு 98 வாங்குற சக்தி இருக்கலாம், அப்ப அவனுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். இன்னொருத்தனுக்கு 38 தான் சக்தி இருக்கும், அது அவனுடைய கர்மாதீனம், அப்ப அதுக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி இவனுக்கு சொல்லிக் கொடுக்கூடாது. இவனுக்கு எது ஏற்குமோ அது ஏற்கும், ஆனா இவனும் முன்னுக்கு வரணும் அவனுக்கு முன்னுக்கு வந்தாகணுப்போ. அத போலத்தான் நம்ம சாஸ்திரங்களும் பார்த்து பார்த்து பக்குவமா நமக்கு இருக்கிறது சொல்லியிருக்கு. கண்ணன் கீதை சொன்னார்னு சொன்னால் மகான்களுக்கு இருக்கலாம், வித்வான்களுக்கு இருக்கலாம். அவர் வெண்ணை திருடினார்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் ஈர்ப்பா இருக்கு, ஏன்னா நான் சின்ன வயசுல திருடினவன், அதனாலே ஓஹோ அவரும் திருடி இருக்காரா நானும் திருடி இருக்கோம் கொஞ்சம் ஒத்து போகும் பொழுது சுவாமி நம்ம இனமா இருப்பார்னு தோன்றது. அதனால கண்டிப்பா அவர் கதையை நாம படிப்போம்னால் கடைசியில் என்ன ஆயிடுறது, இப்போ அவர் வெண்ணை திருடினாரேங்கிறதுக்காக நாம் படிக்க வர படிச்சு முடிக்கிறதுக்குள்ளே பாபத்தை திருடின்னு போடுறாரு, சுலபமா போச்சொல்லு. இப்போ என்ன வெறும் திருட்டு கதை படிச்சேன்னா திருடனாத்தான் மிஞ்சுமே இப்போ. ஆனா கண்ணன் திருடினான்னு படித்தால் அவர் நம்ம மனசையும் திருடி விடுறார், நம்ம பாபங்களை திருடுறார். திரும்பி பாக்கிறதுக்குள்ள வெண்ணையும் காணும். வெண்ணைய சாப்பிட்டார்னு சொல்றோம், பானையில இருக்கிற வெண்ணைய சாப்பிடுறார், பானைய போட்டு தடால்னு உடைச்சுடுறார். அது சுக்கு நூறா போனதை பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, இனிமே பானையில ஒரு துளி கூட வெண்ண பாக்கியே இல்ல, மொத்தத்தையும் தீத்துட்டோம், வெண்ண விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிடையிட்டு அதன் ஓசகட்டுகக்கும் கண்ணபிரான் கற்ற கல்வின்னு போஷம். வெண்ணைய சாப்பிட்டுட்டு பானைய போட்டு உடைச்சாரு என்னால் பானை தான் நம்ம உடம்புன்னு வச்சுங்கோ, நம்ம சரீரம் தான் பானை, வெண்ணை தான் ஆத்மா. பகவான் மோட்சத்துக்கு அழைச்சின்னு போறச்சே வைகுந்தத்துக்கு கூட்டின் போறச்சே உடம்போட கூட்டின்னு போவரா, உடம்ப தள்ளிவிட்டு ஆத்மாவை மட்டும் கூட்டின்னு போவரா? உடம்ப தள்ளிடுவார், ஆத்மாவை மட்டும்தான் கூட்டின்னு போவார். அத போலத்தான் வெண்ணைய மட்டும் சாப்பிட்டுட்டு பானைய போட்டு உடச்சு விடுறாருன்னு அர்த்தம். இதனாலதான் பானை உடைக்கிறதே நம்ம ஸ்மசானத்துக்கு போய் பண்ணச்சே கூட பானை உடைக்கிறது காட்டுறாள் இல்லையோ, எதுக்கு சுவாமி உடைக்கிறாள்னா இது ஆயிடுத்து பானையில இருந்த வெண்ணை கிளம்பி போயிடுதுன்னு அர்த்தம்.